الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله وصلاه وسلاما دائمين متلازمين على اشرف الخلق سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وقرآنه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق ليشهدوا منافع لهم ويذكر اسم الله في أيام معلومات على ما رزقهم من بهيمة الأنعام صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுடைய பெயர் நாமத்தினால் இந்த குதுபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அண்ட சராசரங்களை கோடான கோடி படைப்புகளை படைத்து அந்த படைப்புகளுக்கு மத்தியிலே மிகவும் சிரேஷ்டமான கண்ணியமான மனிதனாக படைப்பாக மனிதனையும் படைத்து அவனுக்கு தேவையான சகல விதமான வழிகாட்டல்களையும் இந்த உலகத்திலே வழங்கி கௌரவித்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுக்கு அந்த புகழ் அனைத்தும் சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே வாழ வைப்பதற்காக தங்களுடைய இரத்தத்தையும் கண்ணீரையும் தங்களுடைய வியர்வையையும் சிந்தி யாரெல்லாம் பாடுபட்டார்களோ பாடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ பாடுபடுவதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட சாலிஹான நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதால் புனிதமான இந்த ஹஜ்ஜுடைய மாதத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஃத்திகாஃபுடைய நியத்தோடு இந்த முதல் 10 நாட்களில் ஒரு நாளிலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே அருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சிரேஷ்டமானவன் கண்ணியமானவன், அவனுடைய பார்வை எல்லா இடங்களையும் துளைத்து கொண்டு போய்கொண்டிருக்கும் என்ற வகையிலே அவனை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாங்கள் இருக்கின்ற இந்த நாட்கள் மிக புனிதமான கண்ணியமான நாட்கள். அல்லாஹு தஆலா இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தின் முதல் 10 நாட்களின் மீது குர்ஆனிலே சத்தியம் செய்து சொல்லுகிறான். காலை பொழுது மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். 10 இரவுகள் அல்லாஹு தஆலாவுடைய சத்தியத்துக்கு உட்பட்டிருக்கின்றன. அந்த 10 இரவுகளும் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை தான் குறிக்கும் என்று முஃபஸ்ஸிர்கள் அல் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களில் பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு கண்ணியமான இந்த முதல் 10 ஹஜ்ஜுடைய நாட்களிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதம் அஷ்ஹுருல் ஹுரும் எனப்படுகின்ற யுத்தம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்கின்ற புனிதமான மாதங்களிலே 4 மாதங்களிலே ஒரு மாதம் துல்ஹிஜ்ஜா மாதம், துல்காதா மாதம், முஹர்ரம், ரஜப் எனப்படக்கூடிய இந்த 4 மாதங்களிலும் யுத்தம் செய்வதை அல்லாஹு தஆலா தடை செய்திருக்கிறான். இந்த புனிதமான மாதங்கள் அல்லாஹு தஆலாவுடைய விசேடமான கண்ணியத்துக்குரிய மாதங்கள். அப்படியான ஒரு மாதம், அதுவும் வருஷத்திலே கடைசி மாதம், இந்த புனிதமான மாதம் ஹஜ்ஜுடைய மாதம். அந்த மாதத்தில் இருக்கிறோம், அதே நேரத்திலே முதல் 10 நாட்களிலே இருக்கிறோம். அல்லாஹு தஆலாவுடைய சத்தியத்துக்கு உட்பட்ட இந்த 10 நாட்கள் மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் ஸஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்
நிச்சயமாக இந்த நாட்களை விடவும் அல்லாஹு தஆலாவுக்கு அமல் செய்வதற்கு, இதனை விடவும் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான நாட்கள் கிடையவே கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த 10 நாட்களிலே சாலிஹான அமல்களிலே நாங்கள் ஈடுபடுகின்றோம் என்றால், அல்லாஹு தஆலா ஏனைய காலங்களிலே ஈடுபடுவதனை விடவும் இந்த 10 நாட்களிலே அமல் செய்வதை மிக அதிகமாக விரும்புகிறான் என்ற கருத்தை இந்த புகாரியிலே வரக்கூடிய கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மொழியப்பட்ட அந்த ஹதீஸிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்களை பொறுத்தவரையிலே அதிலே அமல் செய்வது என்பது மிகவும் சிரேஷ்டமானது என்று சொன்னார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், எல்லா அமல்களை விடவும் இந்த 10 நாட்களுடைய அமல்கள் தான் சிரேஷ்டமானது என்றால், யா ரசூலல்லாஹ், ஜிஹாது செய்வதனை விடவும் அது சிறப்பானதா என்று கேட்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆம், ஜிஹாது செய்வதனை விடவும் சிறப்பானது இந்த 10 நாட்களிலே அமல் செய்வது. ஆனால் எந்த மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதற்காக வேண்டி, ஆயுத போராட்டத்துக்காக வேண்டி வெளியே சென்று அவன் திரும்பி வராமல் ஷஹீதாகின்றானோ அந்த மனிதனை தவிர என்று சொன்னார்கள். அந்த மனிதனுடைய அந்தஸ்து தரஜா மிகவும் உயரமானது என்பதிலே சந்தேகம் கிடையாது. அப்படியான மனிதனை தவிர மற்ற எல்லா அமல்களும் இந்த கால பிரிவில் செய்யப்படுகின்ற அமல்கள் தான் சிரேஷ்டமானவை என்று சொன்னார்கள் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபக்திரு ஃபீஹின்ன மின் அத்தஹ்லீல் வத்தக்பீர் வத்தஹ்மீத். எனவே அவர்கள் சொன்னார்கள், இந்த கால பிரிவிலே நீங்கள் அதிகமாக லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை இந்த நாட்களிலே ஓதுங்கள், அல்லாஹு அக்பர் என்ற அந்த விக்ரை நீங்கள் ஓதுங்கள், அத்தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹு தஆலாவை ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய, புனிதப்படுத்தக்கூடிய, சிரேஷ்டப்படுத்தக்கூடிய அந்த விக்ரை அதிகமாக செய்யுங்கள் என்று சொன்னார்கள். முஸ்னத் அஹ்மதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, அப்படியான ஒரு புனிதமான மாதம், யுத்தம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதம், ஹஜ்ஜுடைய மாதம். அதே நேரம் அந்த ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களிலே இருக்கிறோம். அதே நேரம் இந்த மாதத்தின் சிறப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது 9வது நாள் அரஃபாவுடைய நாள். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை, இந்த வருடம் உலகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான நாடுகளிலே அரஃபாவுடைய நாளும் பெருநாளுடைய நாளும் ஒன்றாகவே வந்திருக்கிறது. இலங்கையில் இருக்கின்ற நாங்களும் சவுதி அரேபியாவில் இருந்து அந்த மக்காவுடைய அந்த பிரதேசத்திலே ஹஜ்ஜிகளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற, அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்ற ஹஜ்ஜாஜிகளும் நாம் எல்லோரும் அரஃபாவுடைய ஒரே நாளிலே இருக்க போகிறோம். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை, ஒரே நாளிலே நாங்கள் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் இந்த பெருநாளை கொண்டாட இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நாள் எங்களை எதிர்நோக்கி இருக்கிறது. அந்த நாளிலே நோன்பு இருப்பது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலே ஒருவர் நோன்பிருப்பாராக இருந்தால் அவருடைய கடந்த ஒரு வருஷத்து பாவங்கள் மன்னிக்கப்படும், எதிர்வரும் ஒரு வருஷத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டினார்கள். எனவே சகோதரர்களே, இந்த முதல் 10 நாட்களையும் ஹயாத்தாக்குவதற்கு, சாலிஹான அமல்களிலே ஈடுபட்டு அல்லாஹு தஆலாவை திருப்திப்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சிப்போமாக. அல்லாஹு தஆலா அதற்கு எங்களுக்கு பாக்கியம் செய்வானார்கள். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த ஹஜ்ஜுடைய இந்த கடமை இருக்கிறதே, அந்த ஹஜ்ஜுடைய கடமையை பற்றி நானும் நீங்களும் அதிகமாக சிந்திக்க வேண்டும். இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நாங்கள் இஸ்லாத்தின் 5 தூண்களிலே ஒரு தூணாக நாங்கள் சொல்லுகிறோம். எப்படி கலிமா இஸ்லாத்தினுடைய ஒரு தூணாக இருக்கிறதோ, தொழுகை என்பது எப்படி இஸ்லாத்தினுடைய ஒரு தூணாக இருக்கிறதோ, அதே போன்று நோன்பு பிடிப்பது, ஜகாத்து கொடுப்பது எல்லாம் தூண்கள். அதே போன்ற ஒரு தூணாக இருப்பதுதான் ஹஜ்ஜுடைய கடமையாக இருக்கிறது. எப்போது ஒரு தூணை ஒரு கட்டிடத்திலிருந்து அகற்றி விடுகிறோமோ, அந்த நேரம் அந்த கட்டடம் கீழே சரிந்து விடும் என்று நாங்கள் எங்களுடைய புத்தியினால் யோசித்து சொல்லுகிறோம். அப்படியாக இருந்தால் தொழுகையை எடுத்துவிட்டால் எப்படி இந்த கட்டடம் சரிந்து விடுமோ, அதே போன்று ஜகாத்தை எடுத்துவிட்டால் கட்டடம் சரிந்துவிடும். அதே மாதிரி தான் சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றாமல் முஸ்லிம் சமூகம் இறுக்கமாக இருந்தால் அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஒரு தூணை உடைத்து விட்டார்கள், எடுத்து விட்டார்கள் என்பது அர்த்தமாக இருக்கிறது. இப்போது சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன சகோதரர்களே, அப்படியான அந்த ஹஜ்ஜி கடமையினுடைய தாத்பரியம் என்ன? ஏன் அல்லாஹு தஆலா இஸ்லாத்தினுடைய தூண்களில் ஒன்றாக அதனை அமைத்திருக்கிறான் என்று சிந்திக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இன்னொரு மாதிரி சொல்லுவதாக இருந்தால், இந்த ஹஜ்ஜினுடைய கடமைகளில் பெரும்பாலான கடமைகள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சம்பந்தப்பட்டவையாக இருந்து கொண்டிருக்கின்றன. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவி ஹாஜர் நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் அவர்களுடைய அருமை புதல்வர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் செய்த தியாகங்களை முழுக்க முழுக்கவும் ஞாபகப்படுத்துகின்ற வகையில் தான், அவர்களுடைய அமல்களை ஹயாத்தாக்குகின்ற வகையில் தான் இந்த ஹஜ்ஜுடைய கடமைகள் அமைந்திருக்கின்றன என்பதை நாங்கள் ஹஜ்ஜுடைய கிரியைகளை பார்க்கின்ற பொழுது தெரிந்து கொள்கிறோம். மக்காமு இப்ராஹிமை நாங்கள் பார்க்கிறோம், அரஃபாவை பார்க்கிறோம், முஸ்தலிஃபாவை, மினாவை பார்க்கிறோம். இந்த இடங்களிலெல்லாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாதங்கள், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கால்கள், அதே போன்று ஹாஜர் நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பாதங்கள் பட்டிருக்கின்றன. ஸஃபா மர்வாவுக்கு இடையிலே ஹாஜர் நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓடினார்கள் தங்களுடைய பிள்ளைக்கு தண்ணீரை தேடி. அதே ஓட்டத்தை இன்றும் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்துதான் அந்த காபத்துல்லாவை கட்டினார்கள். ஏன் கட்டினார்கள்? உலகத்திலே தௌஹீதுடைய வாசம் வீச வேண்டும், உலகத்தில் இருக்கின்ற சிலை வணக்கம் இல்லாமலாக்கப்பட வேண்டும், மக்கள் அனைவரும் உலகத்திலே ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் கிடையாது, எந்த ஒரு கடவுளுக்கும் சக்தியோ ஆற்றலோ கிடையாது என்ற அந்த இஸ்லாத்தின் அடிப்படையான தாரக மந்திரத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபிப்பதற்காக வேண்டி உலகத்திலே கட்டப்பட்ட முதலாவது பள்ளிவாயல், அந்த பள்ளிவாயலை ஸ்தாபித்தவர்கள் அந்த இரண்டு நபிமார்களும். அந்த ஹஜ்ஜை நாங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது சகோதரர்களே, அந்த இரண்டு நபிமார்களையும் நாங்கள் முழுக்க முழுக்கவும் ஞாபகப்படுத்துகிறோம். அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய கொள்கை பற்றி, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை எல்லாம் ஹஜ்ஜின் பொழுது நானும் நீங்களும் ஞாபகப்படுத்துகிறோம் என்றால், அதனை விடவும் ஒரு நபிக்கும் அவருடைய மகனுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கௌரவத்தை வேறு எப்படித்தான் நாங்கள் சொல்ல முடியுமாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து அந்த கட்டிடத்தை உயர்த்துகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் ஒரு துஆவை கேட்டார்கள். ரப்பனா தக்கப்பல் மின்னா, யா அல்லாஹ், நாங்கள் செய்கின்ற இந்த அமலை நீ ஏற்றுக்கொள்வாயாக. உன்னுடைய பள்ளிவாயலுடைய அஸ்திவாரத்தின் மீது நாங்கள் கட்டிடத்தை கட்டி எழுப்புகிறோம், இந்த காபத்துல்லாவை நாங்கள் கட்டி எழுப்புகிறோம், எமது அமலை ஏற்றுக்கொள்வாயாக. எவ்வளவு பணிவான ஒரு அகந்த இல்லாத ஒரு துவா என்று பாருங்கள். கட்டி எழுப்புவதே அல்லாவை வழிபடுவதற்காக அந்த நேரத்திலே அந்த இரண்டு நபிமார்களுடைய உள்ளத்தில் இருந்தும் வெளிப்படுகின்ற பணிவை நாங்கள் பார்க்கிறோம். கொஞ்சமேனும் பெருமை கிடையாது. அல்லாஹ்வுடைய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இரண்டு பேரும். அவர்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கின்றன? ரப்பே, நாங்கள் செய்கின்ற இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயாக. அவர்கள் சொல்லுகின்ற அந்த துஆ, ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம், ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைன் லக், யா அல்லாஹ், என்னையும் எங்கள் இரண்டு பேரையும், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், எங்கள் இரண்டு பேரையும் உனக்கு கட்டுப்படக்கூடிய முஸ்லிம்களாக நீ மாற்றுவாயாக. மாத்திரமல்ல, வமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தல்ல, நாம் இரண்டு பேரும் முஸ்லிம்களாக இருந்து போதாது, எங்களுடைய சந்ததியிலிருந்தும் ஒரு உம்மத்தை, ஒரு சமுதாயத்தை உனக்கு கட்டுப்படக்கூடிய சூழ்நிலைக்கு நீ கொண்டு வருவாயாக. நாங்கள் எப்படி உன்னை நெருங்குவது, எப்படியான கிரியைகளில் ஈடுபட்டால் நீ திருப்திப்படுவாயோ அப்படியான அந்த கிரியைகளையும் எங்களுக்கு காட்டித் தருவாயாக. எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக. இன்னக்கு அந்த தௌவாபுர் ரஹீம், நீதான் பாவங்களை மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கம் உள்ளவனாகவும் இருக்கிறாய் என்று அந்த இரண்டு நபிமார்களும், அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய அந்த இரண்டு நபிமார்களும் அந்த காபத்துல்லாவை கட்டி எழுப்புகின்ற பொழுது பிரார்த்திக்கிறார்கள் என்றால், அந்த பிரார்த்தனையிலே எவ்வளவு பெரிய ஆழமான கருத்துக்களை அவர்கள் உள்ளடக்கி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். மேலும் அல்லாஹு தஆலா அவர்களுடைய துஆவை இன்னும் ஒரு குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதிக் அல்லிமுகமுள் கித்தாபவர் கேக்குமா. பாருங்கள் எவ்வளவு விரிந்த உள்ளம் கொண்ட நிலையிலே அந்த துஆ செய்யப்படுகிறது. யா அல்லாஹ், அவர்களுக்கு மத்தியில் இருந்து ஒரு தூதுவரை நீ அவர்களுக்கு அனுப்புவாயாக. அந்த தூதுவர் எப்படி இருப்பார்? அவர்களுக்கு அவர்களுடைய வேதத்தை அவர் ஓதி காட்டுவார். அதே நேரம் அல்லிமுகமுள் கித்தாப, உன்னுடைய ஆயத்துக்களை ஓதி காட்டுகின்ற அதே நேரத்திலே வேதத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். அவர்களை பரிசுத்தப்படுத்துவாரே. அப்படிப்பட்ட ஒரு நபியை அவர்களுக்கு மத்தியிலிருந்து நீ தோற்றுவிப்பாயாக என்று காலத்தை கடந்த ஒரு துஆவை அவர்கள் மிக தெளிவாக உச்சரிக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அந்த துஆவினுடைய பலனாகத்தான் கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எனப்படக்கூடிய அந்த அருமை மகனுடைய பரம்பரையிலே தோற்றுவிக்கப்படுகிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் செய்த கூட்டாக செய்த அந்த துஆவினுடைய அந்த வெளிப்பாட்டை நாங்கள் பார்க்கிறோம். கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பரம்பரையிலே வருகிறார்கள். எனவே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், வமன் யர்கப் அன் மில்லத்தி இப்ராஹிம் இல்லா மன் ஸஃபிஹ நஃப்ஸஹு. இப்படிப்பட்ட அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வாழ்க்கையை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். யார் பின்பற்றாமல் விடுகிறாரோ அவர்கள் மடையனாக இருப்பவரை தவிர வேறு யாரும் அந்த வேலையை செய்ய மாட்டார்கள். வலக்கத் ஸ்தஃபைனாஹு ஃபித் துன்யா இன்னஹு ஃபில் ஆகிரத்தி லமினஸ் ஸாலிஹீன். நிச்சயமாக நாங்கள் அவரை இந்த உலகத்திலே தேர்ந்தெடுத்தோம். எமக்கென்று நாங்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். எனவே அவர் உலகத்திலும் மறுமை நாளிலும் சாலிஹானவர்களில் ஒருவராகத்தான் இருப்பார் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். நாங்கள் ஏன் இந்த விஷயத்தை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகிறோம்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை, ஹாஜர் நாயகியினுடைய வாழ்க்கை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை இந்த காலப்பிரிவிலே நாங்கள் எமது ரோல் மாடலாக, எமது முன்மாதிரியாக நாங்கள் எடுக்கக்கூடாதா? அவர்களுடைய பணிவும், அவர்களுடைய வழிபாடுகள், அவர்களுடைய விக்கிருகள், அவர்களுக்கும் அல்லாஹு தாலாவுக்கும் இருந்த இறுக்கமான தொடர்பு, தீனுடைய பணியிலே ஈடுபடுவதிலே அவர்கள் காட்டிய ஆர்வம், இது எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டி இருக்கிறது. அவர்கள் நாங்கள் மாத்திரம்தான் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. நாம் போகின்ற சுவர்க்கத்தை நோக்கி இன்னும் பலரையும் நாங்கள் கூட்டிக் கொண்டு போக வேண்டும். யா அல்லாஹ், நாங்கள் மாத்திரமல்ல எமது சந்ததிகளையும் கூட இப்படியான ஒரு நிலைக்கு நீ ஆக்குவாயாக. எங்களுடைய சந்ததிகளில் இருந்தும் ஒரு சமுதாயத்தை நீ கொண்டு வருவாயாக, அவர்கள் உனக்கு கட்டுப்படுபவர்களாக இருக்கட்டும் என்ற கருத்தை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது மாத்திரமல்ல, முஸ்லிமீன் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு முஸ்லீம்கள் என்று பெயர் வைத்தது யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் தான் உங்களுக்கு முஸ்லீம்கள் என்று பெயர் வைத்தார்கள் என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள், ஒரு மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், மற்ற மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வழிகாட்டலுக்கு உட்பட்ட இரண்டு சமூகங்கள் தான் யூதர்களும் கிறிஸ்தவர்களும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற மகனுடைய பரம்பரையில் தான் கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அப்படி பார்த்தால் இன்றைய உலகத்தில் இருக்கின்ற மூன்று மதங்களை சேர்ந்தவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சிரேஷ்டமான ஒரு நபி இப்ராஹிம் என்று அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். நாமும் ஏற்றுக்கொள்கிறோம் ஒரு நபியாக. கிறிஸ்தவர்களும் யூதர்களும் அவர்களை ஒரு நபியாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சிரேஷ்டமான, உலகத்தில் இருக்கின்ற எத்தனை கோடி பேரால் மதிக்கப்படுகின்ற ஒரு நபியாக இருக்கிறார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். ஆனாலும் துரதிருஷ்டவசமாக எந்த யூதர்களும் நசாராக்களும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் ஸ்தாபித்த அந்த அந்த மார்க்கத்தை திரிவுபடுத்தி விட்டார்கள். அதிலே எத்தனையோ வகையான கையாடல்களை செய்து விட்டார்கள். தௌஹீதுக்கு மாற்றமான பல கர்மங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொந்தம் கொண்டாடுவதற்கு யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையில் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கின்ற எமக்கு அதிலே கூடுதலான அருகதை இருக்கிறது. நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த கொள்கைக்காக வேண்டி பாடுபட்டார்களோ அந்த கொள்கையை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டு அதனை நடைமுறைப்படுத்தினால்தான் நிச்சயமாக நாங்கள் அவர்களையும் சொந்தம் கொண்டாட முடியும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழுக்க முழுக்கவும் ஹஜ்ஜிலே ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள். அங்கு குர்பான் ஏன் கொடுக்கப்படுகிறது? அவர்களுடைய அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் இருந்து ஒரு ஆட்டை அனுப்பி அந்த அறுப்பு முயற்சியை தடை செய்கின்றான். அதனை ஞாபகம் ஊட்டுவதற்காக வேண்டி நாங்களும் ஹஜ்ஜுடைய காலப்பிரிவிலே குர்பான் கொடுக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த நபிக்கு கிடைக்கிறது என்று பாருங்கள். அடுத்ததாக ஷைத்தான் குறுக்கிடுகிறான். மகனை அறுப்பதற்காக வேண்டி சென்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவர்கள் கல்லால் வீசி அடிக்கிறார்கள். அதனை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டித்தான் ஜமராத்துகளிலே கல் எறிகின்ற இடங்களிலே ஹஜ்ஜாஜிகள் எல்லோரும் கற்களை எறிகிறார்கள். ஒரு நபியுடைய வாழ்க்கை 100க்கு 100 வீதம் ஹஜ்ஜிலே ஞாபகப்படுத்தப்படுகிறது. அங்கு ஹஜர் இஸ்மாயில் இருக்கிறது, மக்காமு இப்ராஹிம் இருக்கிறது. அந்த அந்த பெயர்களிலே அல்லாஹு தஆலா அங்கு அவர்களுடைய ஞாபகத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால் அந்த நபிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்தஸ்தை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது இன்னஹு கான உம்மா, நிச்சயமாக அவர் ஒரு சமூகமாகவே இருந்தார் என்று சொல்லுகிறான். ஒரு தனி மனிதனை பார்த்து ஒரு சமூகம், ஒரு சொசைட்டி என்று சொல்வதாக இருந்தால் அதுல எவ்வளவு பெரிய கருத்தம், எவ்வளவு பெரிய ஆழம் இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். அவர் ஒரு தனி மனிதன் அல்ல, அல்லாஹ்வுடைய நண்பன் ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய நண்பன் மாத்திரமல்ல, அவர் ஒரு சமூகம். ஒரு சமூகத்திலே எப்படியான சிறப்பு பண்புகள் எல்லாம் இருக்குமோ அந்த பண்புகள் அனைத்தையும் ஒரு தன்னகத்தை கொண்டிருந்த ஒரு தனியான ஒரு ஆளுமையாக, ஒரு பர்சனாலிட்டியாக நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறோம். கொள்கையிலே கற்று வேண்டுமா, சிறந்த ஒரு குடும்ப தலைவனாக நாங்கள் அவரை பார்க்க வேண்டுமா, தௌஹீதுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டுமா, இப்படியான சகல விதமான காரியங்களுக்கும் முன்மாதிரி அவர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, அவர்கள் ஒரு நபியாக மாத்திரமல்ல, சிறந்ததொரு தகப்பனாகவும் இருந்தார்கள், சிறந்ததொரு கணவனாகவும் இருந்தார்கள். ஹாஜர் நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிகவும் கண்ணியமாகவும் சாலிஹாகவும் வளர்த்தெடுத்திருந்தார்கள் மாத்திரமல்ல, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தர்பியத் அந்த பிள்ளைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் சிறப்பாகவே கிடைக்கிறது. அவ்வாறு கிடைத்ததன் காரணமாகத்தான் சிறந்த ஒரு தகப்பனாக இருந்து நல்ல பங்களிப்பை அந்த பிள்ளைக்கு கொடுத்ததன் காரணமாகத்தான் என்னுடைய மகனே, நான் உன்னை அறுக்க கனவிலே கண்டேனே, அதனை பற்றி நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்ட பொழுது அந்த சாலிஹான பிள்ளையுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? எமது காலப்பிரிவிலே இருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் எப்படி பதில் சொல்லுவார்கள்? அவர்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? யா அபதி இஃபால் மா தூமர், என்னுடைய அன்புக்குரிய வாப்பாவே, யா அபி என்று சொல்லவும் இல்லை, என்னுடைய வாப்பாவே என்று சொல்லவில்லை, எனது அருமை வாப்பாவே. பாப்பாவோடு பேசுகின்ற பொழுது எவ்வளவு அருமையான ஒரு சொற்பிரயோகம். இபினி என்று சொன்னால் என்னுடைய மகன், யா அபதி என்று சொன்னால் என்னுடைய அருமை வாப்பாவே, யா அபி என்று சொல்லவில்லை. அவ்வளவு தூரம் பண்பாடாக பேசுவதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் தன்னுடைய மகனுக்கு. மாத்திரமல்ல, அது அல்லாஹ்வுடைய கட்டளையா, என்னுடைய தகப்பனே அப்படியாக இருந்தால் நீங்கள் அதனை செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு மகன் முன் வருகிறார் என்றால் அந்த மகனுக்கு எவ்வளவு பெரிய தர்பியத்தை கொடுத்து அந்த தகப்பன் உருவாக்கி இருப்பார். ஈமானுடைய வேர்கள் எவ்வளவு ஆழமாக அந்த பிள்ளையினுடைய மனதிலே சென்று பதிந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். மகனை கண்ணியமாக வளர்த்த ஒரு பெற்றார், ஒரு தகப்பன். நவீன உலகத்திலே கேள்விப்படுகிறோம், 5 வயது பிள்ளையை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தி இருக்கின்றவர்களை பற்றி கேள்விப்படுகிறோம். தாயும் தகப்பனும் தங்களுடைய பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படையான கடமை சிறந்த தர்பியத்தும் வழிகாட்டலும். அந்த தர்பியத்தும் வழிகாட்டலும் சரியாக கொடுக்கப்பட வேண்டும். மாத்திரமல்ல, அந்த பிள்ளையின் மீது அன்பை சொரிய வேண்டும், அந்த பிள்ளையை அரவணைக்க வேண்டும், அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை கொடுக்க வேண்டுமே. கொடுக்க தவறிய பெற்றார்கள் தங்களுடைய பிள்ளைகளை இழந்து விடுவார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அல்ல. அவர்களுடைய தாவத்துடைய பணியிலே அவர்கள் மிக கவனமாக ஈடுபட்டு அதே நேரத்திலே தன்னுடைய பிள்ளைகளையும் கவனித்திருக்கிறார்கள். தன்னுடைய பிள்ளைகளை சாலிகாக உருவாக்குவதிலே அவர்கள் அதிகமாக கவனம் எடுத்திருக்கிறார்கள். மாத்திரமல்ல, தன்னுடைய மனைவியை கூட ஒரு சாலிகான பெண்ணாக உருவாக்குவதிலே அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அந்த மனைவி எவ்வளவு பெரிய ஒரு சாலிகான மனைவி என்றால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மனைவியையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த கட்டான் தரையிலே, அந்த பாலைவன வெளியிலே, அந்த மணல் தான் எங்கும் சென்றாலும் தெரியும் என்ற நிலையிலே இருக்கின்ற அந்த பாலைவனத்திலே விட்டுவிட்டு, தன்னுடைய மனைவியையும் மகனையும் விட்டுவிட்டு, இப்போது ஜம்ஜம் இருக்கின்ற இடத்திலே விட்டுவிட்டு போவதற்கு தயாராகிறார்கள். மனைவி கேட்கிறார்கள், என்னுடைய அருமை கணவனே, நீங்கள் போகின்றீர்களே, இது உங்களுடைய தீர்மானமா அல்லது அல்லாஹ்வுடைய தீர்மானமா என்று கேட்கிறார்கள். அந்த நேரம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இது அல்லாஹ்வுடைய தீர்மானம், நான் போகிறேன், நீங்கள் இருக்கலாம், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த நேரத்திலே அந்த மனைவியினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் என்ன? அப்படியாக இருந்தால் என்னுடைய கணவனே, ரப்புல் ஆலமீன் எங்களை கைவிட மாட்டான், அல்லாஹு தஆலா எங்களை ஒரு பொழுதும் வீணாக்க மாட்டான். அந்த ஈமானுடைய வாசகங்கள், அப்படியான ஒரு தைரியமான ஈமானுடைய வெளிச்சம் வீசக்கூடிய ஒரு ஒரு வார்த்தை ஒரு மனைவியினுடைய வாயிலிருந்து வெளியே வருகிறது என்றால், அந்த மனைவிக்கு எவ்வளவு பெரிய ஆழமான ஈமான் இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். ஈமான் ஈமான் என்று நாங்கள் எவ்வளவும் பேசலாம், தியாகங்கள் என்று தேவைப்படுகின்ற பொழுது, கஷ்டமான சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது, ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு விலை பேசப்படுகின்ற பொழுதுதான் அவருடைய ஈமான் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியும். அருமை சகோதரர்களே, அப்படித்தான் அந்த மனைவியை அவர்கள் வளர்த்து வைத்திருந்தார்கள், அப்படித்தான் அந்த மனைவிக்கு தர்பியத்து கொடுத்து வைத்திருந்தார்கள். அப்படியாக இருந்தால் எனது கணவனை, அல்லாஹு தஆலா எங்களை கைவிட மாட்டான் என்று சொல்ல, கணவன் விடை பெற்று சென்று விடுகிறார், பிள்ளை கதறி அழுது கொண்டிருக்கிறது, அந்த பிள்ளைக்கு தேவையான தண்ணீரை தேவைப்படுகிறது. அந்த நேரத்திலே ரப்புல் ஆலமீன் தன்னுடைய முஜிசாவை வெளிப்படுத்துகிறான், பிள்ளை அழுது கொண்டிருக்கின்ற அந்த இடத்திலிருந்து ஜம்ஜம் ஊற்று வெளிப்பட்டு பீரிட்டு பாய்கிறது. ஈமானுடைய அந்த ஜோதி எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உலகத்தில் இருக்கின்ற எல்லா சபபுகளையும் அல்லாஹு தஆலா ஒரு பக்கத்திலே தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய அற்புதத்தை அங்கு வெளிப்படுத்துகிறான். இன்றும் கூட கோடான கோடி மக்கள் குடித்தாலும் கூட அந்த நீர் சுனையிலிருந்து தண்ணீர் வற்றுவதில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மதுரமான அந்த தண்ணீர் அந்த கட்டான் தரையிலே பாலைவனத்திலே அந்த நீர் ஊற்று ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால், ஒரு தடவைக்கு ஹஜ்ஜு செய்வதற்கு 40 லட்சம் ஹஜ்ஜாஜிகள் போகிறார்கள். அங்கு சென்று குடிப்பது மாத்திரமல்ல, தமது வீடுகளுக்கும் எடுத்து வருகிறார்களே, அந்த ஈமானுடைய பிரகாசம் எப்படியெல்லாம் வெளிப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். இங்கு சொல்ல வருகின்ற கருத்து என்ன? ஒரு சிறந்த ஒரு தகப்பன், சிறந்த ஒரு மனைவி, சிறந்த ஒரு பிள்ளை, மாத்திரமல்ல நல்ல கொள்கை பற்றுள்ள மனைவி, கொள்கை பற்றுள்ள ஒரு மகன், ஈமானுடைய ஜோதி அவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நபியை இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஒரு நபியுடைய வாழ்க்கை எமது வாழ்க்கையிலே தாக்கம் செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பித்தானோ என்னவோ, அந்த ஹஜ்ஜி கடமையின் எல்லா கிரியைகளையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த கொள்கையினுடைய பற்றை பாருங்கள். தன்னுடைய தகப்பனை அணுகி சொல்லுகிறார்கள், ஆதர், தன்னுடைய தகப்பன் அந்த பகுதியிலே சிலைகளை செய்து விற்பனை செய்கின்ற மனிதர், சிலை வியாபாரம் செய்கின்றவர், ஏகத்துவத்துக்காக வேண்டி இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பன் சிலைகளை செய்து விற்கிறார் என்றால் எங்களால் கற்பனை செய்தும் பார்க்க முடியாமல் இருக்கிறது. தன்னுடைய தகப்பனை அணுகி, என்னுடைய தகப்பனை, நீங்கள் செய்கின்ற இந்த வேலை மோசமானது அல்லவா, நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம் என்று சொன்ன பொழுது தகப்பன் கூட அவர்களுடைய தாவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசி நேரத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், உங்களுடைய தகப்பனுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்திக்க கூடாது என்று சொல்லிவிடுகிறான். தகப்பனையும் கூட பகைத்து கொண்டு ஈமானிய வாழ்க்கை வாழ்ந்த ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், தன்னுடைய கொள்கையிலே பற்றாக இருந்தார்கள் என்ற காரணத்திற்காக கொடுங்கோல் அரசன் நும்ருடைய நெருப்பு கிடங்கை தரிசித்தார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு தஆலா அந்த நெருப்புக்கு சொன்னான், கூனி பர்தன் வ சலாமன், நெருப்பே நீ குளிர்ச்சியாகவும் இப்ராஹிமுக்கு சாந்தியாகவும் மாறிவிடு என்று அல்லாஹ்வுடைய சக்தியை வெளிப்படுத்தினான். நெருப்புக்கு இருந்த ஆற்றல் அப்படியே இல்லாமல் போய்விடுகிறது. தன்னுடைய நேசனுக்கு அல்லாஹு தஆலா உதவி செய்கின்றான். நானும் நீங்களும் யோசித்து பார்ப்போம், இந்த உலகத்திலே நாங்கள் ஈமானுக்காக வேண்டி, ஈமானுடைய வெளிச்சத்தை மற்ற மக்களுடைய உள்ளத்திலே உருவாக்குவதற்காக வேண்டி நாங்கள் என்ன கஷ்டத்தை பட்டிருக்கிறோம்? நாங்கள் நெருப்பிலே தூக்கி வீசப்பட்டோமா? நாங்கள் எங்களுடைய தகப்பனுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் உள்ளாகி தியாகம் செய்திருக்கிறோமா? ஒரு நபியினுடைய வாழ்க்கையிலே எத்தனை கோணங்கள் இருந்த படிப்பினை இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். அருமை சகோதரர்களே, இந்த துல்ஹிஜ்ஜா மாதம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஞாபகப்படுத்துகின்ற மாதம் மாத்திரமல்ல, இதனை விடவும் மேலே ஒரு படி சென்று சொல்லுவதாக இருந்தால், ஒவ்வொரு தொழுகையிலும் அந்த நபியை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா சையிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். யா அல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ ஸலவாத் சொல்வாயாக, சலாம் சொல்லுவாயாக. கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், இப்ராஹிம் மீது நீ சாந்தி சமாதானம் சொரிந்தது போல, வஅலா ஆலி இப்ராஹிம், இப்ராஹிமின் மீது மாத்திரமல்ல அவருடைய பிச்சலங்கள், அவருடைய கோத்திரம், அவருடைய குடும்பத்தின் மீது நீ எப்படி அருள் சொரிந்தாயோ என்று. சுபஹானல்லாஹ், இதனை விடவும் ஒரு பெரிய பாக்கியம் யாருக்கு கிடைக்க முடியும்? ஒவ்வொரு தொழுகையிலும் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஞாபகப்படுத்துகிறோம். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஞாபகப்படுத்தவில்லையா? சலாத்து இப்ராஹிமியா என்று சொல்லுவார்கள். இப்ராஹிமிய சலவாத் என்று அதற்கு பெயர். ஜனாசா தொழுகின்ற பொழுதும் இமாம் சொல்லிக் கொண்டிருப்பார், சலாத்துல் இப்ராஹிமியாவை நீங்கள் சொல்லிக் கொண்டால் அது ஏற்றமாக இருக்கும் என்று அந்த சந்தர்ப்பத்திலும் அந்த மனிதர் புனிதர் ஞாபகப்படுத்தப்படுகிறார். எங்களுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திலே ஒரு தூதுவராக வர வேண்டும் என்பதற்காக வேண்டி பிரார்த்தித்த ஒரு நபி அல்லவா அவர்கள்? எங்களுக்கு முஸ்லீம்கள் என்று பெயர் வைத்தவர்கள் அல்லவா அவர்கள்? அவர்களுடைய ஒரு துஆவை அல்லாஹு தஆலா சூரத்து ஷுஆராவிலே அழகாக சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீதான் எனக்கு நோய் வந்தால் நீதான் நோயை குணப்படுத்துவாய். மஹ்ஷருடைய மைதானத்திலே ரப்பே, நீ என்னை அவமானப்படுத்தி விடாதே. ஒரு நபி கேட்கின்ற ஒரு துவா, அப்படியாக கேட்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. அது அவருடைய பணிவின் உச்சத்தை காட்டுகிறது. மக்கள் எல்லோரும், கோடிக்கணக்கான மக்கள் மனுஷருடைய மைதானத்திலே நின்று கொண்டிருக்கின்ற பொழுது, ரப்பே நீ என்னை அவமானப்படுத்தி விடாதே, என்னை நீ உதாசீனப்படுத்தி விடாதே, என்னை அகௌரவப்படுத்தி விடாதே, ஹிஸ்யூன் அவமானப்படுத்தி விடாதே. அந்த நாள் எப்படிப்பட்டது ரப்பே என்று அவர்களே சொல்லுகிறார்கள். யௌமலா யன்ஃபா மாலும் வனாபனும், அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால், மனுஷருடைய மைதானத்திலே விசாரணைக்காக வேண்டி மக்கள் எழுப்பப்படுகின்ற அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால், அன்றைய தினம் சொத்து செல்வங்களோ பிள்ளை குட்டிகளோ பிரயோசனம் தர மாட்டாது. மாறாக எந்த மனிதன் தூய்மையான நிஷ்கலங்கமான பரிசுத்தமான உள்ளத்தோடு வருகின்றானோ அவனுக்கு மாத்திரம்தான் அந்த உள்ளம், பரிசுத்தமான உள்ளம் மாத்திரம்தான் பயனளிக்கும். அப்படிப்பட்ட நாளிலே யா அல்லாஹ், என்னை நீ அவமானப்படுத்தி விடாதே என்று சிரேஷ்டமான அந்த நபி துஆ கேட்கிறார்கள் என்றால், நானும் நீங்களும் எவ்வளவு அற்பமானவர்கள், நாங்கள் எவ்வளவு அதிகமாக இது போன்ற துஆக்களை கேட்க வேண்டும். அவருடைய உள்ளம் அப்படித்தான் இருந்தது. ஈமானுடைய ஜோதி மாத்திரமல்ல, அவருடைய உள்ளத்திலே ஷிர்க் கிடையாது, அவருடைய உள்ளத்திலே முனாபிக்குத்தனம் கிடையாது, அவருடைய உள்ளத்தை பாதிக்கக்கூடிய பெருமை, பொறாமை, வஞ்சகம், இந்த முகஸ்துதி போன்ற எந்த பண்புகளும் அவர்களிடத்திலே கிடையாது. அப்படியான நிலையில் அவர்கள் உலகத்தில் வாழ்ந்ததனால் தான் கல்பும் சலீம், பரிசுத்தமான அந்த உள்ளத்தை தவிர வேறு எதுவும் கியாமத்திலே பிரயோசனம் தரமாட்டாது என்று அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். அந்த துவாவை அல்லாஹு தஆலா சூரத்து ஷுஆராவிலே அப்படியே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த துல்ஹிஜ்ஜா மாதம் லட்சோப லட்சம் மக்கள் அந்த காபத்துல்லாவை நாடி சென்றிருக்கின்ற அந்த சந்தர்ப்பம், ஒவ்வொரு மூளை முடுக்குகளிலிருந்தும் ரப்பே இந்த ஆலயத்தை தரிசிப்பதற்கு மக்களை நீ வரவழைக்க வேண்டும் என்று அங்கு சொல்லப்படுகிறதே குர்ஆனிலே. எல்லோரும் அந்த இடத்தை நோக்கி போயிருக்கிறார்கள். அவர்களுடைய உள்ளத்திலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிந்தனை பசுமையாக இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற நாங்களும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து பெற்ற படிப்பினைகளை யோசிக்க வேண்டும். அந்த தூய்மையான அந்த தௌஹீதுக்காக வேண்டி அவர்கள் பட்ட கஷ்டம், அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சிறந்த முன்மாதிரியாக இருந்த முறை எல்லாம் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும். குர்பான் கொடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும். ஹஜ்ஜிக்கு போய் தவாஃப் செய்கின்ற சந்தர்ப்பத்திலே ஹாஜர் நாயகி அவர்கள் ஓடி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்று சிந்திக்க வேண்டும். குளிரூட்டப்பட்ட அந்த இடங்களிலே சென்று தற்போது எங்களுக்கு அந்த படிப்பினைகளை பெற்றுக் கொள்வது சற்று கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனாலும் சிந்தித்து பாருங்கள், சுமார் 5000 வருஷங்களுக்கு முன்னால் அந்த ஏகாந்தமான அந்த சூழ்நிலையிலே, பட்ட வெயில் இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே, தண்ணீருக்கு கஷ்டமான சூழ்நிலையிலே, சப்பாத்துக்கள் கால்களிலே இல்லாத அந்த சூழ்நிலையிலே எப்படி அவர்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்தார்கள், எகிப்துக்கு போனார்கள், ஷாமுக்கு போனார்கள், சிரியாவுக்கு போனார்கள், ஈராக்குக்கு போனார்கள், கடைசியாக அவர்கள் ஹிஜாஸுக்கு வந்தார்கள். நீண்ட பயணம், நீண்ட சிரமம், நீண்ட கஷ்டம் எல்லாவற்றையும் அந்த நபி அனுபவித்திருக்கிறார்கள். அதனால் தான் மில்லத்த அபீக்கும் இப்ராஹிம் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், உங்களுடைய தகப்பனுடைய மார்க்கத்தை தான் நீங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். மில்லத்த அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய வாப்பா இருக்கிறாரே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மார்க்கத்தை தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று எங்களுக்கு சொன்னது மாத்திரமல்ல, ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அவர்தான் எங்களுக்கு முஸ்லீம்கள் என்று பெயர் வைத்தார் என்றும் சொல்லுகிறான். எனவே சகோதரர்களே, இப்படியான இந்த சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அதிகமாக ஞாபகப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இறுதியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறோம், இரண்டு விஷயங்கள். முதலாவது, நாங்கள் குர்பான் கொடுக்க இருக்கிறோம். குர்பானை கொடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே எங்களுடைய நியத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, குர்பான் கொடுக்கின்ற பொழுது அந்த மிருகங்களை எடுத்து வருகின்ற பொழுது இந்த நாட்டின் சட்டங்களுக்கு நாங்கள் ஒரு நாளும் மாறு செய்துவிடக் கூடாது. இந்த நாட்டில் இருக்கின்ற இந்துக்களும் பௌத்தர்களும் புனிதமாக மதிக்கின்ற ஒரு மிருகம் தான் மாடு என்பது, அந்த மாட்டை நாங்கள் அறுப்பதற்காக வேண்டி கொண்டு வருகிறோம், அறுக்கிறோம். அப்படியான சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய மனது புண்படாத வகையிலே எமது போக்குவரத்து விஷயங்களும் எங்களுடைய ஏனைய விஷயங்களும் இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கிறது. இது முக்கியமான ஒரு விஷயம். இரண்டாவதாக, நாங்கள் பெருநாளை இன்ஷா அல்லாஹ் கொண்டாட இருக்கிறோம். அந்த பெருநாளுடைய தினம் எங்களை பொறுத்தவரையில் சந்தோஷமானதாக இருக்கலாம், ஆனால் இந்த நாட்டிலே இருக்கின்ற 90% மக்களுக்கு அது பெருநாள் அல்ல. நாம் பெருநாளை கொண்டாடுகின்ற பொழுது ஒரு நாளும் அவர்களுடைய ஆத்திரத்தையும் ஆவேசத்தையும் தூண்டும் வகையில் பட்டாசு கொளுத்துவதையும் பாதைகளிலே அவர்களுக்கு தொந்தரவாக நடந்து கொள்வதையும் நாங்கள் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம் பக்கத்து வீட்டானுக்கு ஒரு நாளும் அநீதி இழைக்க மாட்டான், அவனுடைய மனதை புண்படுத்த மாட்டான். அது ஈதா உல் ஜார், பக்கத்து வீட்டானுக்கு தொந்தரவு செய்வதாக இருக்கும் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே அன்றைய தினத்திலே சந்தோஷமாக இருக்கலாம், நாங்கள் அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும், அதிகமாக தான தர்மங்கள் செய்ய வேண்டும். இவையெல்லாம் இந்த முதல் 10 நாட்களிலே செய்ய வேண்டிய முக்கியமான கர்மங்களாக இருக்கின்றன. வல்ல அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தின் பூர்ணமான நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வானாக. பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்துவிட்ட அனைத்து குற்றங்களையும் நீ மறைத்து மன்னிப்பாயாக. இந்த ருஷிஜா மாதத்திலே முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்து அந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு விடுவை நீ கொடுப்பாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக யாரெல்லாம் திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்களோ அவை அனைத்தையும் நீ தொடுபடியாக்கி விடுவாயாக. உன்னுடைய பள்ளி வாயிலே இந்த புனிதமான இந்த அஷ்ஹுருல் ஹுரும் எனப்படக்கூடிய புனிதமான மாதத்திலே இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எனது துஆக்களை அங்கீகரிப்பாயாக. எங்களுடைய தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய உற்றார் உறவினருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே கல்பும் சலீம் எனப்படக்கூடிய பரிசுத்தமான உள்ளத்தோடு உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் அந்த சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய பாக்கியத்தையும் என்னை அனைவருக்கும் தந்துள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.